മാവീര മകുളം, മേജർ തുളസി. காங்கிசுந்தரை நடேஸ்வரா கல்லூரியிலே முதல்தர மாணவி, பின்னாட்களில் வேம்படி மகளிர் கல்லூரியின் கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞான விட மாணவி. அந்த அமைதியான குகபாலனிகா விடுதலை புலிகளோடு போனது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. வாய் திறந்து அதிகம் பேசாத, ஆரவாரங்கள் இல்லாத ரோசாக்காவின் உள்ளிருந்த நாட்டு பெற்ற எவராலுமே ஏற்கனவே அடையாளம் கண்டிருக்க முடியவில்லை. அவரது நெருங்கிய தோழியின் தங்கையொருவர் 89 ஆண்டிலே விடுதலை பெற அமைப்பில் இணைந்து கொண்ட செய்தி காற்றில் பரவியது. செய்தியை கேள்விட்டு குகபாலிகா தோழியிடம் ஓடி வந்து, எனக்கு ஒரு சொல்லி சொல்லியிருந்தால் நானும் சேர்ந்து போயிருப்பேன், சொல்லாமல் போயிட்டாள் என்று கவலைப்பட்ட போதுதான் அவளுக்குள் இருந்த விடுதலை நெருப்பை தோழியால் புரிந்து கொள்ள முடிந்தது. நடேஸ்வரா கல்லூரியில் படிக்கும் வரை ஒரு தவணை பரீட்சையில் குகபாலிகா முதலாம் இடம் வந்தால் தோழி இரண்டாம் இடத்தில் இருப்பார். மருதவணையில் தோழி முதலாம் இடத்துக்கு வர குகபாலிகா இரண்டாம் இடத்தில் இருப்பார். இருவருக்கும் இடையிலான இடைவெளி 1-2 புள்ளிகளாகத்தான் இருக்கும். படிப்பில் முதல் தர போட்டியாளராக இருந்தவர்தான் குகபாலிகாவின் மிக நெருங்கிய நண்பி என்பது எல்லோரையும் வியப்படைய வைத்தது போலவே அவர் போராடப் போனதும் பலருக்கு வியப்பை தந்தது. படிப்பில் புலியாக இருந்தவர் விடுதலை புலியாக மாறிய போது இந்திய படைகள் எமது தாயகம் விட்டு மெதுவாக விலகத் தொடங்கியிருந்தது. விடுதலை புலிகளின் மகளிர் படையணியின் 7வது பயிற்சி பாசறையிலே படையக தொடக்க பயிற்சியை முடித்துக் கொண்டு துளசி ஆக வெளியிருந்தாள். அதன்பின் கப்பூது மண்டான் போன்ற வெளியிலே அந்த வெளியான பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். 90 இறுதிப்பகுதியிலே விடுதலை புலிகளின் மகளிர் படையணியின் இலத்திரியல் கற்கை பயிற்சியினரில் இணைந்து கொண்டார். இலத்திரியனோடு தொலைத்தொடர்பு கருவி பயிற்சி படித்துக் கொண்டே வேலை செய்யும் வல்லமை பெற்றிருந்த அந்த அணியிலே துளசியின் அறிவும் திறமையும் மற்றவர்களிடமிருந்து அவரை தனித்து அடையாளம் காட்டியது. வெளியில் இருந்து வருகின்ற ஆசிரியர்கள் கற்பித்து விட்டு போகும் விடயங்களை அன்றன்றே தனது அணிக்கு மீளவும் விரிவாக துளசி கற்பிப்பார். ஐயம் திரிவர அவர்கள் கற்பதற்கு அவர் தனது விரிவான பங்கை ஆற்றியிருந்தார். செயல்முறைகளை ஆசிரியர்கள் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்த போதே தெளிவாக விளங்கிக் கொள்ளும் அவர் ஆசிரியர்கள் போனபின் அணியினரை மறுபடி செய்வித்து அவர்களின் நினைவில் பதிவு வைத்துவிட்டார். ஒலியலை வாங்கிகளை செய்வது, தொடர்பாடல் கருவிகளை திருத்துவது, நேர்கட்டுப்பாட்டு பொறிகளை செய்வது என ஒரு வருடம் வரை அந்த அணியினரோடு அவரின் பணி தொடர்ந்தது. 91 இறுதியிலே இவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் சிறப்பு படையணி ஒன்றினுள் உள்வாங்கப்பட்ட போது துளசியும் அவர்களில் ஒருவராக போயிருந்தார். சிறப்பு படையணியின் தொலைத்தொடர்பு பகுதிக்கு பொறுப்பாக விடப்பட்ட துளசி தனது அணியினரை வைத்து படையணியினருக்கு தொடர்பாடல் கருவிகளை பயிற்றுவித்ததோடு அவர்களுக்கான படைய பயிற்சி அளித்தலும் பங்கேற்றார். அதே நேரம் சிறப்பு அணியினருக்கான கராத்தே பயிற்சியில் ஈடுபட்டு மன்னரப்பட்டியையும் பெற்றுக் கொண்டாள். 93 ஆண்டின் காலப்போதிலே புதியவர்களை கொண்ட அணியொன்று துளசிக்கு வழங்கப்பட்டு சிறப்பு அணியினருக்கான கணினி பிரிவு தோற்றுவிக்கப்பட்டு இவரின் பொறுப்பிலே விடப்பட்டது. கணினி கற்கிறதிலே தானும் விடப்பட்டவாறே தனது பிரிவினருக்கும் கற்பித்துக் கொடுத்தாள். அவர் தேடல் அறிவின் இயல்பாக இருந்ததால் கணினி பற்றிய ஆங்கில நூல்களை தேடி வாசித்து அதை தமிழாக்கம் செய்து தனது பிரிவினருக்கும் வாசிக்க கொடுப்பாள். பாப்புலர் சயின்ஸ் என்ற சஞ்சிகையிலே வாட்ஸ் நியூ என்ற பகுதியிலே ஒவ்வொரு முறை ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தகவல்கள் வெளியாகும். அவற்றை தமிழாக்கம் செய்து நவீன கண்டுபிடிப்புகளில் சிறந்தவை என்ற பெயரில் ஒரு நூலாக வெளியிட்டிருந்தார். இந்த வேலைதான் தன்னுடையது என்ற வரையறை எதுவும் துளசிக்கு இல்லை. அவரது பிரிவினர் கல்வி பொதுத்தராதர சாதாரணம் தோற்றுவதற்கென கடுமையாக படித்துக் கொண்டிருந்த சில நாட்களில் அவர்களது சமையலுக்கான மரக்கறிகள் மாமிச வகையறைகளை சந்தையிலே வாங்கி உரைப்பையிலே வைத்து மிதிவண்டியில் தாங்கி வைத்து கட்டி துளசி மிதிவண்டியில் போவதை சாதாரணமாக காணலாம். தமது வேலைகளை கணனிமயப்படுத்த விளைந்த விடுதலை பிரிவில் சில பிரிவுகளுக்கு குறிப்பாக தமிழீழ நிதித்துறையின் பெண் ஆண் போராளிகளை உள்ளடக்கிய ஒரு அணியினருக்கு துளசி கணனியை கற்பித்தார். 1994 இறுதி வரை தொடர்பாடல் இரத்திரணியல் பிரிவினருக்கும் கணனி பிரிவுக்கும் பொறுப்பாக இருந்தவரின் சுமை மிக அதிகம். பிரிவுகளின் விரிவு கருதி 95 தொடர்பாடல் இலத்திரனியல் பகுதி தனியாக பிரிந்து இயங்க துளசி கணனி பிரிவை தொடர்ந்தும் வழிநடத்தினார். அதுவரையினாலும் சிறப்பு அணியினரின் பெண்களை கொண்ட இரு அணிகள், ஆண்களின் ஒரு அணி, கடலுக்கான சிறப்பு அணியினரின் இரு அணிகள், கடற்பிரிவுகளின் படைத்துறை பள்ளி மாணவர்கள், தமிழீழ படைத்துறை பள்ளி மாணவர்கள் ஆகியோருக்கான தொடர்பாடல் இலத்திரனியல் வகுப்புகளுக்கான குறிப்புகள் துளசியால் தயாரிக்கப்பட்டு அவரது அணியினரால் கற்பிக்கப்பட்டன. போர்க்களம் போகும் அவா துளசியின் மனதில் குழந்து விட்டேந்து கொண்டிருந்தது. 91 நாணயர்வு மீதான ஆகாய கடற்வழி சமருக்கு அளிக்கப்படாதவர்களில் துளசியும் ஒருவர். பெரும் சமர் ஒன்றுக்கான வாய்ப்பை இழந்து துளசிக்கு அப்போது ஆவல் கட்டுமுறுகிறது. துளசியின் வேண்டுகோளை மறக்க முடியாத போர்ப்பாளர் அவரை போர்முனைக்கு அனுப்பினார். சூரியகதர் ஒன்று எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விடுதலைப்பெண்களின் மகளிர் அணிக்கு இவருக்கு சமர்க்கள வாய்ப்பை கொடுத்தது. அந்த நடவடிக்கை முடியும் வரை காவும் குழு சிலவற்றுக்கு பொறுப்பாக நின்று களத்தில் காயமரும் போராளிகளின் உயிர் காக்கும் கடின பணியை செய்தார். 2 அக்காங்களுக்கும் ஒரு அண்ணாவுக்கும் செல்லத்தங்கியாக வீட்டில் மென்மையாக வளர்ந்திருந்தாலும் கடின உழைப்பிற்கு அவர் பின்னிப்பதில்லை. சிறப்பு அணியினரோ இளம் வயதினர். 10 கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் ஓடும் வேகத்தில் எவராலும் ஓடிவிட முடியாது. அதிகாலை 4:30 ஓடுபாதைக்கு வரும் துளசி 10 கிலோமீட்டர் தூரத்தை தன்னுடைய வேகத்தில் ஓடி முடிப்பார். 2-3 நாட்களின் பின் அவரது கால்கள் வீங்கி ஒரு நாள் ஓய்வெடுப்பார். மறுநாள் ஓடுவார். அவரை ஓடு என்று அவரும் சொன்னதில்லை. ஓடாமல் அவரும் நின்றதில்லை. அதனால் தான் சூரியகதிர் ஒன்று சமர்க்களத்தின் கடமையான நாட்களிலும் சிரிப்போடு முகத்துடனும் கடமையை செய்ய அவரால் முடிந்தது. விடுதலை பிரிவுகள் மகளிர் படையணி தன்னை 2 லிப்டர் மாலதேவுடையாக உருமாற்றிக் கொண்ட போது உடனிருந்த துளசி வலிகாமத்துக்கான சண்டை முடிந்து அணிகள் தென்மராட்சிக்கு வந்த கையோடு படையணியின் போர்பயிற்சி ஆசிரியர்கள் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அதன் பின் துளசிக்கு ஓய்வு இருக்கவில்லை. சூரியகதிர் 2 எதிர் நடவடிக்கை உபாயர்கள் 1 வெற்றி, 1, 2, 3 என எதிர் நடவடிக்கைகள் பரந்த நாணயர ஊடுருவி தாக்குதல் என நிகழ்கிறது. அவர் பயிற்சி கொடுத்து அணிகளை களமிறக்கிய நடவடிக்கைகள் கூடவே தானும் போய்விடுவார். பன்னியை துண்டாடும் முயற்சியிலே ஒரு பாரிய படை நகர்வு ஸ்ரீலங்கா அரசால் தயார்படுத்தப்படுவதை ஊகித்த தலைவர் அவர்கள் எதிர் நடவடிக்கைக்கு அணிகளை தயார்படுத்தினார். நெடுங்கனி மாங்குளம் பகுதிகளில் காவல் உலாவோ இடங்களை பழக்கப்படுத்தும் வேலைகளை அணிகள் செய்த போது துளசியும் கூடவே நடந்தார். அந்த நேரம் மணலாற்று பகுதியிலே முன்னடங்க நிலைகளை பலப்படுத்தவென ஒரு அணி புறப்பட்டது. இதுவரை நாளும் பயிற்சி வழங்கியதிலே அதிக காலத்தில் செலவிட்ட துளசி தன்னை தாக்குதல் அணியோடு இணைத்துவிடும்படி அடம் பிடித்து ஒன்றை புறப்படுத்தினார். கனவு நனவான பூரிப்பு அவருக்கு. மார்பிலே கட்டியிருந்த மேலதிகர் அவை கூடு அணியை இத்திரையில் கூட கலட்டியதில்லை. எந்த நேரமும் சூடுகலனையும் தொலைத்தொடர்பு கருவியையும் சுமந்தபடி எப்போதும் சண்டைக்கு தயாரான நிலையில் தான் மணலாற்றிலே துளசியை காணலாம். ஒரு நாள் 1 மேற்பட்ட தடவைகளிலே தனது பிளட்டூன் கண்காணிப்பிற்குட்பட்ட இடங்களை சுற்றி பார்த்து அணியினரோடு கதைத்திருப்பார். எதையும் தான் செய்த பின்னரே ஏனையவர்களுக்கு கட்டளையிடுவதால் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற அணி முதல்வியாக அவர் இருந்தார். தாட்சி அணி வந்து பார்த்து திருத்தம் செய்கின்ற அளவுக்கு அந்த பிளட்டூனிலே சிறு தவறம் இருக்காது. இவர்கள் மணலாற்றில் நின்றபோது நெடுங்கனியிலிருந்தும் பின் வவுனியாவிலிருந்துமாக ஸ்ரீலங்கா படைகள் நகரத் தொடங்கின. புளியங்குள சந்தியை மையமாக கொண்டு படைத்தளம் ஒன்றை அமைத்து அணிகள் எதிரி நகரை முடக்கி வைத்திருந்தன. தமக்கு போதும் அழைப்பு வரும் என்று ஆவலோடு இருந்த தட்சாயின் கொம்பனிக்கு வந்தது அழைப்பு. எதிரி நகர்வை தடுக்க அல்ல, ஊடுருவி தாக்க கொம்பனி தயாராகிவிட்டது. பிளட்டூனின் வழி நடத்துவதாக இருந்த துளசியை இப்போது தாட்சாயின் நிலைமை அறிவிப்பாளராக மாற்றிவிட்டதில் அவருக்கு சிறிதும் உடன்பாடில்லை. களத்தில் நேரடியாக தான் நடவடிக்கையில் ஈடுபடுவதை அவர் விரும்பினார். கொம்பனி மேலாளர் ஒருவரின் நிலைமை அறிவிப்பாளராக பணியாற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தை விளக்கிய பின்னரே அரைமனதோடு ஒப்புக்கொண்டார். எதிரிகளால் சிறிதளவும் ஊகிக்க முடியாத துணிகர தாக்குதலாகவே தாண்டிக்குள்ள ஊடறுப்பு தாக்குதல் தலைவர் அவர்களால் திட்டமிடப்பட்டது. அந்த வெற்றிகர தாக்குதலில் துளசியின் பங்கு மறக்க முடியாது. சில நாட்களிலே அடுத்த ஊடுருவி தாக்குதலுக்கு அணிகள் தயாராகின. இப்போது தாட்சானியின் நிலைமை அறிவிப்பாளராக துளசியும் தயாரானார். பெரிய மலை மீதான ஊடுருவி தாக்குதலின் போது தேவை ஏற்பட்டால் கொம்பனியை 2 பிரித்து சண்டையில் விடுபடுத்தும்படி தாட்சாயினிடம் கூறப்பட்டது. கொம்பனி பிரிவதாக இருந்தால் உள்நுழையும் மற்ற அணியை கழுத்திலே வழிநடத்தும் பணியையும் தன்னிடம் தரும்படி தாட்சாயினிடம் துளசி உடனே கேட்டிருந்தார். அணிகள் புறப்பட்டன. பெரிய மடுவில் இருந்த ஸ்ரீலங்கா படைத்தளம் ஊடுருவி தாக்கப்பட்டது. களத்திலே அணியை வழிநடத்தும் கனவோடு போன துளசியை தோளில் சுமந்தபடி திரும்பி வந்த அணிகள் ஆளுமைக்கு அறிவாற்றல் உள்ள ஒரு போராளியை அதற்குள்ளே இழந்து விட்டோமா என்ற வேதனை துளசியை அறிந்த எல்லோருக்கும் இழந்தது. கல்லூரி தோழிகள் ரோசா சரியான அமைதி என்றார்கள். வேலைக்கு போகிற அம்மா அப்பா, பாடசாலை செல்கின்ற அக்காக்கள், அண்ணா என துளசியின் மாணவ பருவம் தனிமையில் கழிந்ததால் அந்த நேரம் அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் சிறப்பு படையணியினருக்கு அவர் நகைச்சுவை உணர மிகுந்த நல்ல பொறுப்பாளர். ஆயிரக்கணக்கானவர்கள் ஒத்த இலட்சியத்தோடு உடனிருந்த முதல் அவரை கலகலப்பாக்கிவிட்டது. போர்பயிற்சி ஆசிரியராக அவர் இருந்த காலத்திலே தான் வயதில் மூத்தவர் என்றோ முதுநிலை அதிகாரி என்றோ வேறுபாடு காட்டாமல் எல்லோரோடும் ஒரே மாதிரியாகவே பழகினார். பலரோடு அவர் இருக்குமிடத்தில் இளையவர் யார் மூத்தவர் யார் என பார்ப்பவர்களால் அடையாளம் காண முடியாது. மிகப்பெரிய நகைச்சுவை ஒன்றை சொல்லிவிட்டு அவர் அமைதியாகி விடுவார். கேட்டவர்கள் தான் அடக்காமல் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். பார்ப்பவர்கள் துளசி அமைதியானவர் என்று எண்ணத்தக்க வகையிலே சூழல் இருக்கும். நெருங்கியவர்களுக்கு மட்டும் அவரின் இயல்பு புரியும். 94 கரம்புலிகள் நாளன்று சிறப்பு படையணியின் ஒன்றுகுடலில் துளசி எழுதிய நெறியாழ்கை செய்து கடந்த பிரிவில் நடித்த கருத்தாளம் கொண்ட ஒரு சமூக நாடகம் அவரின் கலையாற்றலை எல்லோருக்கும் வழிகாட்டியது. சிறப்பு படையணியின் ஒன்றுகுடல்களின் போது கணனி பிரிவு என்ற என்ன கலை நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கு என்று அவளோடு எதிர்பார்க்கும் அளவிற்கு துளசியின் மெறியாழ்கையில் உருவாகின்ற நிகழ்ச்சிகள் இருக்கும். ஒரு முறை நாடகம் என்றால் அடுத்த முறை தொலைக்காட்சி நிகழ்வு, இன்னொரு முறை வேறொன்று என்று புதிது புதிதாக அவரின் நிகழ்வுகள் இருக்கும். பிளட்டூன் ஒன்றோடு சண்டைக்கு போன பட்டறிவில்லாமலே கொம்பனி உதவியாளராக செயற்படத்தக்க அறிவாற்றல் கொண்ட துளசியை பற்றி, துளசி அக்கா நல்லதொரு பொறுப்பாளர் இருந்திருந்தால் எவ்வளவோ செய்திருப்பாக என்று சிறப்பு படையணியினர் மட்டுமல்ல அவரை அறிந்த எல்லோருமே இப்படித்தான் சொன்னார்கள். மேஜர் துளசியின் மாவீரன் மகுடம் கேட்டோம்.
இவள் சிங்கள வெறியன் குருதி எடுத்து ஊசிக்குவ கண்மையா, போராளி போராளி பெண்களடா இழ பூமி தாய்க்கு கண்களடா, போராளி போராளி பெண்களடா இழ பூமி தாய்க்கு கண்களடா, கோழையை பெற்றவள் கொங்கை அறிந்த மங்கையர் வம்சமடா, ஆணுக்கு நிகராய் போருக்கு செல்கின்ற காளியின் வம்சமடா, கோழையை பெற்றவள் கொங்கை அறிந்த மங்கையர் வம்சமடா, ஆணுக்கு நிகராய் போருக்கு செல்கின்ற காளியின் அம்சமடா. பெண்ணென்றால் மென்மையா அடயோசித்து பார் உண்மையா, பெண்ணென்றால் மென்மையா அடயோசித்து பார் உண்மையா. சாயம் தெரியாது, பழையல் குறுக்க தெரியாது, திருக்கு போட தெரியாது, மூக்குத்தியும் கிடையாது. உதட்டு சாயம் தெரியாது, பழையல் குறுக்க தெரியாது, திருக்கு போட தெரியாது, மூக்குத்தியும் கிடையாது. துப்பாக்கி தான் அவளோட ஆயுதம், அவள் துள்ளி வந்த சிங்கள நரிகள் ஓடிடும். துப்பாக்கி தான் அவளோட சிங்கள நரிகள் ஓடிடும். தெரியாது குசுவம் கட்ட தெரியாது, குங்கும புட்டும் கிடையாது. மஞ்சள் பூச தெரியாது, மயக்கும் பித்தை தெரியாது, குசுவம் கட்ட தெரியாது, குங்கும புட்டும் கிடையாது. தமிழினமே அவளோட உறவடா, ஐயோ தெய்வம் கூட இவளை விட குறைவடா. தமிழினமே அவளோட உறவடா, ஐயோ தெய்வம் கூட இவளை விட குறைவடா. ஆசை உண்டு வீடு இல்லை நண்பா, பாசம் காட்ட மனசு உண்டு பெற்றோர் இல்லை நண்பா, பயணம் செய்ய ஆசை உண்டு பாதை இல்லை நண்பா, மீட்க ஈழம் ஒன்றே உண்டு வேட்கை கொண்டாள் நண்பா, துப்பாக்கி தான் அவளோட ஆயுதம், அவள் துள்ளி வந்த சிங்கள நரிகள் ஓடிடும், துப்பாக்கி தான் அவளோட ஆயுதம், அவள் துள்ளி வந்த சிங்கள நரிகள் ஓடிடும். எதிரிகளை விரட்டி அடிக்க தெரியும், பீரங்கியின் குண்டாய் மாறி வெடிக்க கூட தெரியும், கயவர்களை சுழன்று வந்து கதை முடிக்க தெரியும், இவள் கால் பூசும் சரித்திரத்தில் புனிதமாக சொலிக்கும், தமிழினமே அவளோட உறவடா, ஐயோ தெய்வம் கூட இவளை விட குறைவடா, தமிழினமே அவளோட தெய்வம் கூட இவளை விட குறைவனா, பெண்ணென்றால் மென்மையா அட யோசித்து பார் உண்மையா, பெண்ணென்றால் மென்மையா அட யோசித்து பார் உண்மையா, இவள் சிங்கள வெறியன் குருதி எடுத்து பூசிக்குவா கண்மையா, இவள் சிங்கள வெறியன் குருதி எடுத்து பூசிக்குவா கண்மையா, போராளி போராளி பெண்களடா இழ பூமி தாய்க்கு கண்களடா, போராளி போராளி பெண்களடா இழ பூமி தாய்க்கு கண்களடா, கோழையை பெற்றவள் கொங்கையறிந்த மங்கையர் வம்சமடா, ஆணுக்கு நிகராய் போருக்கு செல்கின்ற காளியின் வம்சமடா, கோழையை பெற்றவள் கொங்கையறிந்த மங்கையர் வம்சமடா, ஆணுக்கு நிகராய் போருக்கு செல்கின்ற காளியின் வம்சமடா, பெண்ணென்றால் மென்மையா அட யோசித்து பார் உண்மையா, பெண்ணென்றால் மென்மையா அட யோசித்து பார் உண்மையா.